ஆலயம் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி ஆலயம் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரின்றி வேறில்லை, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே.
ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் தேர்ந்து கொண்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லாத மாட்சியை அருளினார். அல்லேலூயா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பு இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் நம் எல்லோரும் இந்த நேரத்தில் இணைந்து இறைவனுக்கு நன்றி நிறைந்த பலியாய் இந்த பாக்கிய பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்க காத்திருக்கிறோம். ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் திருத்தூதர்களை தேர்ந்து கொண்டது போல, புனிதர்களை அருட்பொழிவு செய்தது போல, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த உலகம் உயித்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தாய் திருச்சபை முக்கியமான இரண்டு பெரும் புனிதர்களுடைய விழாவை, புனிதர் என்று சொல்வதை காட்டிலும் திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. அவர்தான் சீமோன், அதாவது தீவிரவாதியான சீமோன், மற்றும் யூதா ததேயு என்கிற இரண்டு புனிதர்களை ஒப்பிட்டு அவர்களை இந்த விழாவை கொண்டாடுகிறது. என் அன்பு இறைப்பிள்ளைகளே, ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவர்கள் இருவருமே இயேசுவோடு உண்டு உறங்கி அவருடைய அழைப்பை பெற்றவர்கள். அப்ப திருத்தூதர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பா சாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை, திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ திருமுழுக்கிறால் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை, நாம் சிறப்பு பணிக்காக பொது குருத்துவத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தனி குருத்துவத்துக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொது குருத்துவத்தில் இருக்கிற உங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம், எங்களால் தான் நீங்கள் மகிமையை கண்டுகொள்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பினால் தாங்கி வாழ்கிற பொழுது இந்த திருச்சபை ஆழமாய் விருட்சம் பெற்று வளரும். இருவருக்கும் இடையே இருக்கிற அன்புறவை ஆண்டவர் வலுப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையில்தான் நாம் இன்றைக்கு இந்த இருபெரும் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த நல்ல நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அழைப்பை நினைத்து பாருங்கள். திருமண வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? திருமணத்தன்று நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பீர்கள் அல்லவா? அந்த வாக்குறுதியை இந்த நாளில் நினைத்து பாருங்கள். குருவாக இருக்கிற நான் என்னுடைய வாக்குறுதியையும், என்னுடைய தனிப்பட்டவத்தை நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய விருது வாக்கையும் நான் இன்றைக்கு நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு திருத்தூதர்களுடைய விழாவையும் கொண்டாடுகிற பொழுது அந்த விழா நமக்கு கொடுக்கிற அழைப்பு, ஒவ்வொரு வருடமும் அந்த விழா வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லது குருக்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில செய்தியை நமக்கு சொல்வார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய அழைப்பை நாம் உணரக்கூடிய நாள் இந்த திருத்தூர்களுடைய விழா. அந்த ஒரு உணர்வோடு கண்களை மூடி ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த பலியிலே ஜெபிப்போம். நம்முடைய அழைத்தலை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம்.
அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை தேவைகள், எத்தனை நிந்தைகள் என்னை சூழ வந்தாலும் உன்முகம் காக்கிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆ ஆதாரமே.
எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரையாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தொருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, பாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத மின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் பள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மரியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர், நீவொருவரே ஆண்டவர், நீவொருவரே உன்னத தூயாவியாரோடு தந்தை இறைவனின் பாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன் யூதா என்னும் இப்புனிதர்களுடைய பரிந்துரையினால் உம்மில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவும் அந்த நம்பிக்கையில் திருகவ என்றும் வளர்ச்சி பெறவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 19-22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறுமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே.
Hallelujah.
ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கு.
லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஊர் மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபுவின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அருமையான இறை பிள்ளைகளே, இன்றைக்கு தாய் திருச்சபை இருபெரும் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அவருடைய திருத்தூதர் குலத்தில் இருவராயிருந்த சீமோன் மற்றும் யூதா என்கிற இரண்டு திருத்தூதர்களுடைய விழாவை திருகவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. இந்த நல்ல நாளில் வாழ்க்கைக்கு நாம் தேவையான காரியத்தை விவிலியத்தின் அடிப்படையில் சிந்திப்பதை காட்டிலும் இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டால் அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆட்கள். நாம் பல நேரங்களில் இயேசுடைய பெயரினால் அழைக்கப்பட்ட அந்த திருத்தூதர்களை பற்றி பார்க்கிற பொழுது பேதுருவை பற்றி நமக்கு ஓரளவு நல்லா தெரியும். அவரோடு தொடர்புடைய யோவான் நம்ம நற்செய்தி இருக்கிறனால அவரை பற்றி நமக்கு தெரியுது. நம்ம பகுதியில் பணி செய்தவர் தோமா, அவரை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரியும். அதே நேரத்தில் பேதுருடைய சகோதரர் அந்திரேயா அப்படின்ற முறையில் அவரை பற்றி ஆண்ட்ரூ அப்படின்ற பேர் நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்ட பேர், அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். யோவானுடைய சகோதரர் யாக்கோபு, அவரை பற்றி தெரிஞ்சிருப்போம். சந்தியாகப்பர் அப்படின்ற பேரில் நம்முடைய தமிழக பகுதிகளில் குறிப்பாக இந்தியாவிலே அவருக்கு நிறைய ஆலயங்கள்லாம் இருக்கிறதுனால இவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த குறைவான விதத்தில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய புனிதர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா இவர்கள் இருவரும் அந்த இதில் வருவாங்க. சீமோன் மற்றும் அவரோடு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அவரோடு ரொம்ப நெருக்கமான உறவில் இருந்த யூதா, அவங்க ரெண்டு பேரை பற்றி நாம் இந்த நாளில் இந்த மறையுறை நேரத்தில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்கும். பைபிளில் எத்தனையோ கேரக்டர்ஸ் இருக்குது, எத்தனையோ புனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இயேசுவோடைய உண்டு உறங்கி அவரோடு எப்போதும் பயணித்த அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர்களை பற்றி நாம் தெரியாமல் இருப்பது நன்றாக இருக்காது அப்படின்ற விதத்தில் இன்றைக்கு நாம் இந்த இரண்டு புனிதர்களை பற்றிய ஒரு சுருக்கமான வாழ்க்கை குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இடையிடையில் அவர்கள் எப்படி நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தீவிரவாதியான சீமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமோன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அருமையான ஒரு அர்த்தம், அம்மா பிள்ளை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாணல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவங்க, பேர் யாருக்கு? சீமோன். எதுக்குமே வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவர், ஆனால் அவருக்கு தீவிரவாதியான சீமோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நச்சரித்தில் இன்னொரு இடத்துல கனானியனான சீமோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கனானியன் அப்படின்ற வார்த்தைக்கு தீவிரவாதி அப்படின்றது அரமேய மொழியில் ஒரு பொருளாக இருக்கிறது. ஏன் இவரை நாம் தீவிரவாதியான சீமோன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் மக்கள் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ ஒரு அரசியல் விடுதலை வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சாரார் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த காலத்தில் வந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஜெலட் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஸேனியர்கள், இந்த நான்கு குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டத்திட்டங்களை நாம் ரொம்ப கனகச்சிதமாக நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு மீட்பை தருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சதுசேயர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆராதனைக்குரிய காரியங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடிய காரியங்கள், வழிபாட்டு காரியங்கள் நம்ம அதிக அக்கறை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு மீட்பு கிடைக்கும், அதில் நம்ம மீட்பை கண்டுகொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ மூன்றாவதாக வந்து எஸ்ஸேனியர்கள் அப்படின்னு ஒரு குழு வாழ்ந்து கொண்டிருந்தால், இவர்கள் எல்லாம் குகைகளில் வாழக்கூடியவர்களாக, நீங்கள் விபிலியத்தில் படித்தோம்னா கும்ரான் அப்படின்னு சொல்லி நாங்கள் செம்னலில் படிக்கும் போது படிப்போம். அந்த கும்ரான் ஏடுகளில் தான் இவர்களை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது. இவர்கள் தனித்திருந்து குகைகளிலே வாழ்ந்து கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், எஸ்ஸேனியர்கள், நான்காவதாக ஜெலட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீவிரவாத குழுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஜெலஸ் ஆஃப் காட் அப்படிதான் அர்த்தம். ஆண்டவர் மீது அதீத அன்பு கொண்டவர்கள், அதை ஒரு வெறி கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தீவிரவாதி அப்படின்றது மக்கள் மீது இவர்கள் காட்டுகிற ஒரு தீவிரவாத தன்மையோ அல்லது என்ன சொல்றது, கத்தி ஏந்தி வாளேந்தி சண்டையிடக்கூடிய தீவிரவாதிகள் அல்ல, ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியில் தீவிரமாக இருந்ததுனால் தீவிரவாதிகள். இப்போ இந்த வார்த்தைக்கு நமக்கு நல்ல விளக்கம் வச்சுக்கணும். தீவிரவாதின்ற வார்த்தை நல்ல வார்த்தை, பயங்கரவாதின்ற வார்த்தை தான் நல்ல ஒரு சரியான ஒரு பதம் அல்ல. பயங்கரம் என்பது அது ஒரு தவறான வார்த்தை, ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தை. ஏன்னா தீவிரவாதி என்பது தீவிரம். இப்போ நான் எனக்கு வந்து ஒரு கொள்கையை பிடிச்சிருக்கு, எனக்கு இயேசுப்பாவை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இயேசுவை பிடிச்சிருக்குது, அப்படின்னா நீங்கள் இயேசுவின் மீது தீவிரவாதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு கிறிஸ்தவ மதம் புரிஞ்சிருக்கு, என்னுடைய கிறிஸ்தவத்தை பற்றி, என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை பற்றி எவனாவது நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறேன் அப்படின்னா நான் கேட்டுக்கிட்டனால சும்மா இருக்க முடியாது, நான் தீவிரமாக உடனடியாக நான் ரியாக்ட் பண்ணுவேன், அப்போ தீவிரவாதி அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. அப்போ அதுபோல தான் என்ன செய்யப்படுகிறதுன்னா, இந்த குழுக்களில் இந்த குழுவில் இருந்தால் அந்த சீமோன் பயிற்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். இப்போ இதில் ஒரு இறைவார்த்தை வசனம் சொல்கிறேன் பாருங்களே, 1 Maccabees 2:50 வாசம் அப்படின்னா இந்த இறைவார்த்தை இருக்கிறது. என் மக்களே, இப்போது திருச்சட்டத்தின்பால் பற்றார்வம் கொண்டிருங்கள், நம் மூதாதையின் உடன்படிக்கைக்காக உங்கள் உயிரையும் கொடுங்கள் அப்படின்ற வார்த்தையை தான் இந்த தீவிரவாதியான சீமோன் சொல்லப்படக்கூடிய இந்த ஜெலட் குரூப்பில் இருக்கவங்க எடுத்துக்கிடுவாங்க. என்ன சொல்லப்படுகிறது, உன் மூதாதையினுடைய உடன்படிக்கைக்காக உங்கள் உயிரையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஏரோதுடைய காலத்தில் 40 ஆண்டுகளுடைய பிள்ளைகள் 3 பேரும் வெவ்வேறு பகுதிகளில் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சி செய்கின்ற காலங்களில் இந்த யூத மக்களை, குறிப்பாக அந்த இஸ்ரேல் இனத்தை அடிமைப்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் தான் யார் வர்றா அப்படினு சொன்னா, நம்முடைய தீவிரவாதியாக சொல்லப்படக்கூடிய இந்த சீமோன் அந்த குழுவுல போய் அவர் இணைவதை பார்க்கிறோம். இப்ப எலியாசர் அப்படினு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்றார் அப்படினு சொன்னா, அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். இவர் வந்து இந்த தீவிரவாதி குழு என்று சொல்லப்படக்கூடிய சீமோன் போன்றவர்களை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியவர் அந்த எலியாசர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்றார், என்னவென்று சொன்னால், என் அன்பு போராளிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் மனைவியையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு பின் நீங்களே கொன்று போடுங்கள், இல்லையேல் ரோமையன் நம் பிள்ளைகளையும் மனைவியையும் கொன்று போடுவான் என்பாராம். இதை கேட்டு அந்த நாட்களில் 900 பேர் கொல்லப்பட்டாங்களாம். அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்தவன் கையில் நம்ம சாகக்கூடாது, வேற்றொரு நாட்டுக்காரன் வந்து நம்ம பிள்ளைகளையும் நம்ம மனைவியையும் கொல்றதை காட்டிலும் அன்பு முத்தம் கொடுத்து நீங்களே அவர்களை கொன்று போடுங்கள். இப்போ எவ்வளோ தீவிரமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த ஒரு குழுவில் தான் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாஸ்துக்குரிய நம்முடைய திருத்தூதர் சீமோன் அந்த இடத்துல தான் வர்றார். சீமோனை பற்றி நற்செய்தி கடந்த திருமுறை நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசுவை எங்கே அவர் பார்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்ததாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கானாவூர் திருமணத்தில் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த இடத்துல போகிற பொழுது இயேசுவை சிமியோன் கண்டுகொண்டார் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இன்னொரு பதம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த கானாவூர் திருமணத்தில் இருந்த மாப்பிளையே நம்முடைய சிமியோன் தான் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த புதுமையை கண்ட பிறகுதான் அவர் இயேசுவை கண்டுகொண்டார். இவரிடம் சற்று வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கிறது அப்படின்னு அவர் இயேசுவை பின்பற்றியதாக அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையில் இவருடைய பணிக்காலம் இயேசுடைய இறப்புக்கு பிறகு எப்படி இருக்குது? இயேசுவோடு இவர் இருந்த நாட்களில் இவர் பெரிய காரியங்கள் செய்ததாக, முக்கியமான நிகழ்வுகளில் இயேசுவோடெல்லாம் இருந்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் வழக்கமான எல்லா நிகழ்வுகளிலும் இருந்தார். அவர் மற்ற காரியங்கள் இல்லை, ஆனால் வழக்கமான நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் இருந்தார் என்பதற்கு விவிலியத்தில் நமக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது. கத்தியோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் லூக்கா நற்செய்தி 22:38 சொல்லுகிறது. சீடர்கள் இயேசுவிடம், ஆண்டவரே, இதோ இங்கே இரு வாள்கள் நம்மிடம் உள்ளன என்றார்கள். அதற்கு ஆண்டவர், அதுவே போதும் அப்படின்னு சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அந்த தீவிரவாத குழுவிலிருந்து அழைக்கப்பட்டவர் எப்பவுமே பாதுகாப்புக்கான ஒரு கத்தியை வைத்திருப்பார்கள். இன்னைக்கு நாம் இந்த சீக்கிய நண்பர்களை பார்க்குறோம், பஞ்சாபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கத்தி வச்சிருப்பாங்க. அவருடைய அது அவங்களோடு ஒட்டி பிறந்த ஒன்றாக மாறி போய்விட்டது. அந்த குழுவிலேருந்து வந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஆங்காங்கே உதாரணம் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய இறப்புக்கு பிறகு இவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்றத இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இயேசுடைய இறப்புக்கு பிறகு அந்த சீட்டுக்குழுக்கி போடும் போது சிமியோனுக்கு என்ன வருகிறது அப்படின்னு சொன்னால், எகிப்துக்கு பணி செய்ய அவருக்கு அந்த நாட்டுக்கு அழைப்பு வருகிறது. அதன் அப்புறம் அங்கேருந்து எங்கெங்கே போகிறாருன்னா, சிரின் நாட்டுக்கு போகிறாரு, லிபியாவுக்கு போகிறார். இங்கெல்லாம் போய் உயிர்த்த ஆண்டவரை பற்றி மிக அழுத்தமாக, ஏற்கனவே அந்த தீவிரவாத குணம் இருக்கிறதுனால, போராட்ட குணம் இருக்கிறதுனால, அவர்களுக்கு மத்தியில் போய் ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அங்கிருந்து அப்படியே வட ஆப்பிரிக்க பகுதிகளில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். மீண்டுமாக முக்கியமாக ஸ்பெயின் நாட்டில் இவர் அதிக நாட்கள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை இவர் அறிவித்ததாக இவருடைய வார்த்தை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அங்கிருந்து இவர் பெர்ஷியா அப்படின்னு ஒரு நாட்டுக்கு வர்றாரு. அங்கே தான் சிமியோனும் யூதாவும் மீண்டுமாக சந்தித்து கொள்கிறார்கள். இவர்கள் இருவருமே மீண்டுமாய் சந்தித்து கொண்டு அந்த இடத்தில் இருவரும் சேர்ந்து பல பணிகளை செய்கிறார்கள். அந்த பணியின் மாத்திரமாகத்தான் அவர்கள் இருவருக்குமே மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிபி 58 இவர் கைது செய்யப்படுகிறார். இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிக மிக கொடூரமான தண்டனை, நீங்கள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. சிமியோனை நேராக நிற்க வைத்து தலையிலிருந்து கால் வரை ரம்பத்தை வைத்து நடுவிலே அறுத்து இவர் கொலை செய்யப்பட்டார். இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு. நமக்கு சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு செய்தி, இவருடைய இறப்புக்கு பிறகு இவர் அந்த நாட்டிலே அடக்கம் செய்யப்படுகிறார். செங்கிஸ்கான் மிகப்பெரிய ஒரு அரசனாக, பேரரசனாக உருவாகி வருகிற பொழுது, அந்த பெர்ஷியா பகுதிகளை அவர் மீண்டுமாக கைப்பற்றுகிற பொழுது, அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் உடலையும் இவருடைய திருப்பண்டங்களையும் ரோமைக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவைத்தான் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 28 நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த மனிதனை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்போது இவரையும் நம்ம யூதாவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்களேன், யூதாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். யூதா எப்படி இருக்கிறான்னு, கலிலேய பகுதியை சார்ந்தவராக இருக்கிறார். நிறைய கிட்டத்தட்ட எல்லாருமே, யாரை தவிர, யூதாசை தவிர எல்லாருமே கலிலேயா மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதியை சார்ந்தவர்களாகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இவரை யூதா அப்படின்னு பைபிள் சொல்லுது, யூதா ததேயு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயல்பிலேயே ரொம்ப பக்தியான ஒரு மனிதராக, சாந்த சுரூபியாக அவர் இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. நல்ல மொழி ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர் யூதா. இவருக்கு கிரேக்கம் தெரியும், அரமேயமும் இவருக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவருக்கு இயேசுவை போல முகச்சாயல் இருந்திருக்கிறது. நீங்கள் பல நேரம் உங்களுக்கே இந்த சந்தேகம் வரலாம். 12 இயேசுவோடு இருக்கிறார்கள், அவரோடு சேர்த்து 13 தான் நிற்கிறாங்க, அதில் யூதாசும் ஒருவன். ஏன் முத்தமிட்டு காட்டி கொடுக்க வேண்டும்? எல்லாருக்குமே தெரியும் இயேசு யார் என்பது, எல்லாருக்குமே தெரியும். அந்த முத்தமிட்டு காட்டி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய யூதா ததேயு தான். ஏனென்று சொன்னால், இயேசுடைய முகமும் இவருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஊர்லேயே பாருங்களேன், ஒழுங்காக சேவ் பண்ணாமல் முடி வளர்த்துட்டோம்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அந்த நாட்களில் இயேசு நீண்ட முடி வைத்திருக்கிறார், நீண்ட தாடி வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த முகம் என்பது முடிக்குள் மறைந்திருக்கிறது. அப்போது வந்து இயல்பான முகத்தை காண முடியவில்லை. அந்த விதத்தில் யூதாவுடைய வயசும் இயேசுடைய வயசும் இவருடைய முகச்சாயலும் இவருடைய முகச்சாயலும் இவருடைய சிகை அலங்காரமும் இயேசுடைய சிகை அலங்காரமும் கிட்டத்தட்ட ஒன்று இருப்பதனால் படை வீரர்களுக்கு சரியான ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாமல் மாற்று ஆளை பிடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் நம்ம யார் காட்டி கொடுத்த அந்த யூதாசிடம் போய் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இந்த ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று கூட நாம் இவரை சொல்லலாம். ஒரு சில முக்கியத்துவங்கள் இவருக்கு இருக்கிறது, யாருக்கு, நம்ம யூதாவர்களுக்கு இருக்கிறது. முதல் காரியம் என்னவென்று சொன்னால், மூவரு கடவுள் பற்றிய பேருண்மையை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்வதற்கு இவர்தான் காரணமாக இருக்கிறார். யோவான் செய்தி 14 அதிகாரத்தில் 23 இறை வார்த்தை வாசிங்களேன், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். என் மீது அன்பு கொள்பவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், இயேசு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். மகனும் வந்தாச்சு, தந்தையும் வந்தாச்சு, நாங்கள் அப்படின்னு வருகிற பொழுது நாங்கள் வந்து அவரிடம் குடிகொள்வோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தந்தை மகன் தூய ஆவி அப்படின்ற அந்த ட்ரினிட்டேரியன் கான்செப்டு நாம் எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரால் சொல்லப்பட்ட செய்தியை இந்த யூதாவுடைய கேள்விகள் தான் நமக்கு முன்னுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் யோவான் செய்தி 14 அதிகாரத்தில் 22 வசன வாசிங்களே, யூதா அவரிடம், ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று அந்த கேள்வியையும் கேட்கிறார். நிறைய விவிலிய வசனங்கள் விவிலிய குறிப்புகள் இவரை பற்றி நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட இவருடைய பணி ஆண்டவர் இயேசுடைய இறப்புக்கு பிறகுதான் மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இவருக்கு எந்த ஊருக்கு பணிக்கு போவது என்று இயேசுடைய இறப்புக்கு பிறகு சீட்டு குலுக்கி போட்ட அந்த நாட்களில் மெசபடோமியா பகுதிக்கு பணி செய்ய இவர் அனுப்பப்படுகிறார். அங்கு கிட்டத்தட்ட 43 ஆண்டிலிருந்து கிபி 60 வரை அந்த பகுதிகளிலேயே இவர் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தோமையார் மெசபடோமியாவுக்கு பணி செய்ய சென்றிருந்தார். அதே பகுதிக்கு தோமையார் பணி செய்த நாட்களிலேயே யூதாவும் சென்று அங்கு பணி செய்து இருக்கிறார். இப்போ இந்த மெசபடோமியா நாட்டினுடைய அரசன் அப்காரஸ் அப்படின்றவன் அரசன், அவன் அந்த நாட்களில் என்ன பண்ணுகிறான், இயேசு உயிரோடு இருந்த அந்த நாட்களில் அங்கே ஒரு கடிதம் எழுதி அனுப்புவதாகவும் அந்த கடிதத்தில் மெசபடோமியா பகுதிகளில் வந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இயேசுடைய இறப்புக்கு பிறகு யூதாவை அந்த கடிதத்தின் அடிப்படையிலேயே மெசபடோமியாவுக்கு அனுப்பி வைத்ததாகவும் அங்கு போய் அவர் உயிர்த்த ஆண்டவரை மிக அழகாக மக்களுக்கு ஆழமாக அறிவித்து பலரை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் ஆக்கினார் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இவருடைய சாவு எப்படி அமைந்தது என்று சொன்னால், பெர்சியா பகுதிக்கு மீண்டுமாக இவர் பணி செய்ய வருகிறார். அப்போது தான் நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கு சிமியோன் தீவிரவாதியான சிமியோனும் அதே நேரத்தில் இங்கு இருக்கிற யூதா இவர்கள் இருவரும் சந்தித்து கொள்கிறார்கள். இந்த சந்திப்பு பணி மிக அழகாக நடைபெறுகிறது. அங்கு இருக்கிற மாற்று சமய குருக்களுக்கு இவர்களுடைய பணி மிக தடையாக இருக்கிறது. மூட நம்பிக்கைகளை உடைத்து பேசுகிறார்கள். அதனால் மக்கள் அவர்களிடம் செல்லாமல் எல்லாரும் ஆண்டவரை நம்பி கடவுளை நம்பி நம்முடைய கிறிஸ்தவத்தை தழுவுவதனால் அவருடைய வருமானம் குறைந்து போகிறது. அவர்கள் எல்லோரும் இவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு சிமியோனை ரம்பத்தால் அறுத்து கொள்கிறார்கள். இவர் மீது அம்புகளையும் கற்களையும் எறிந்து இந்த யூதாவை கொண்டு போடுவதாக வரலாறு சொல்லுகிறது. நம்முடைய நாட்டிலும் யூதாவுக்கு என்று ஒரு சில இடங்கள் ஆலயங்கள் இருக்கிறது. வட இந்தியாவில் ஜான்சி பகுதியில் ஒரு அருமையான ஒரு பெரிய ஆலயம் இவர் பெயரில் கட்டப்பட்டிருக்குது. நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா யூதா ததேயு ஆலயம் இருப்பதை நானும் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் நானும் சென்றிருக்கிறேன். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த இரண்டு பெரும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த நேரத்தில் ஒரு சில அழகுகளை நான் பார்க்கிறேன், கவனிக்கப்பட வேண்டிய காரியங்களை பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், மத்திய ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா லூக்கா அவர் யார், முழுக்க முழுக்க ரோமையர்களுக்கு சொம்பு தூக்குனவர், ரோமியர்களுக்காகவே பணி செஞ்சவர், அவர்களுக்காகவே வரி வாங்கி கொண்டிருந்தவர். ரோமியர்களோடு இணக்கமாக இருந்த லூக்காவையும் இயேசு அழைக்கிறார். யூதர்கள் அந்த ரோமியர்களை கண்டாவே கடும் கோபம் கொண்டு அவர்களை கொல்ல வேண்டும் எண்ணத்தோடு இருக்கிற இந்த சிமியோனையும் ஆண்டவர் சீமோனையும் அழைக்கிறார். பாருங்களே, வேறு வேறு தளத்தில் நின்று இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். யோசிச்சு பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கி முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. இனி நீங்கள் அந்நியரும் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் ஒரே குடிமக்கள். நிபார் நீ இவ்வளவு நாளாக நீ ரோமையனுக்கு பணி செய்து கொண்டிருந்தாய், நான் உன்னை அழைத்து விட்டேன். இவ்வளவு நாளாக நீ ரோமையனை வந்து எதிரியாக நினைத்து கொண்டிருந்தாய், இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பணி செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரே சமுதாயத்தின் குடிமக்கள், கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை நமக்கு சொல்லுகிறார்கள். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்னைக்கு முதல் வாசம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம பல நேரங்கள் நினச்சி பார்ப்போம், கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கும் இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் சந்திக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. மேபி நம்ம தமிழக திருச்சபை, தமிழக கத்தோலிக்க திருச்சபை, இந்திய திருச்சபையை காட்டிலும் இன்றைக்கு பல இடங்களில் நம்முடைய திருச்சபை போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் சாவின் விளிம்புக்கு சென்றாலும் கூட இந்த திருச்சபை ஒருபோதும் சாகாது, திருச்சபை ஒருபோதும் சாகாது. இதை யாராலும் அழிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இது கட்டப்பட்டிருக்கிற தளம் அவ்வளவு அருமையான, மிக உறுதியான ஒரு தளத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபை மணல் மீது கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, மாறாக ஆழமாய் குழி தோண்டி நல்ல முறையில் பிரேஸ்மட்டம் போட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்பதை இன்றைக்கு நாம் வாசித்த அந்த முதல் வாசகம் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும், கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாய் கொண்டும் அமைக்கப்பட்ட. ரெண்டு மேலேருந்து வந்தீங்க அப்படின்னா அழகாக சொல்லப்படுகிறது, திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாய் பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக இது வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு சகோதர பிள்ளைகளே, நாம் உறுப்பினராக இருக்கிற அல்லது நமக்கு அடையாளம் கொடுத்திருக்கிற இந்த கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவரை மூளைக்கல்லாய் கொண்டு கட்டப்பட்ட கட்டடம். இது எத்தனை புயல்களை சந்தித்தாலும், எவ்வளோ பேரிடர்களை சந்தித்தாலும் இந்த திருச்சபை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட திருச்சபையில் இருக்கிற நாம் நமக்கு அடுத்து வருகிற சந்ததிகளுக்கு, நமக்கு பின் வருகிற சந்ததியும் இதே போல இந்த திருச்சபை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நம்மை ஒருபோது நம் ஆண்டவர் கைவிட மாட்டார். யூதாவை அழைத்தது போல, சிமியோனை அழைத்தது போல, இன்னும் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு அவர் பல பணியாளர்களை அனுப்புவதற்கு ஆண்டவர் தயார் நிலையில் இருக்கிறார். இந்த திருச்சபை அழியாத திருச்சபை, உயிருள்ள திருச்சபை, உன்னதமான திருச்சபை, இது மகிமையின் திருச்சபை. இப்பேற்பட்ட திருச்சபையை அலங்கரிக்கக்கூடியவர்கள் தான் புனிதர்கள். இந்த திருச்சபைக்கு வலு கொடுத்தக்கூடியவர்கள் தான் திருத்தூதர்கள். இந்த திருச்சபையை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் தான் வானதூதர்கள். இந்த திருச்சபை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் நம்முடைய அருட்பணியாளர்கள் அல்லது அருள்வாழ்வில் இருக்கிற அத்துணை துறவியர்களும். இவர்களையெல்லாம் ஒருங்கிணைந்து, இவர்களோடு நாமும் இணைந்து ஜெபித்து பயணிக்கிற பொழுது ஆண்டவர் மகிமையாய் நம்மை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் இருபெரும் திருத்தூதர்களுடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா. படைத்திட வந்தேன் உம் திருப்பதத்தில் என ஏற்க வேண்டி, உன் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உன் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உவந்து நீர் ஏற்பி ஏழையின் காணிக்கை இறைவாயிருப்பாய், நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வில் இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா தயவுடன் ஏற்பாய் பலி பொருளா.
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன் யூதா என்னும் புனிதர்களை முடிவில்லாத மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற்றிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருகவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாய் என்றும் இந்த மன்னகத்தில் விளங்கிடவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாய் கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினி. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குரலாய் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரும்பு நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற ஆன்மாக்கள் உம்முடைய திருமுகம் காண செய்திடலும். இந்த நாள் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்கள், அவருடைய குடும்பங்களில் ஏற்பட்ட நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிற நல்ல உள்ளத்தை கண்ணோக்கும். தொடர்ந்து அவருடைய தேவைகளை நீர்தான் எதிர்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் குகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் உன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உம் மீது திருவை கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான தேவன். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோருமே பேர் பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய உடலை இரத்தமாய் அருகி பருகி இருக்கிற நாம் அவராய் மாறுகிறோம். நாம் உண்ணுகிற உணவு எப்படி உடலோடு கலந்து நமக்கு ஆற்றலை தருகிறதோ, அதே போல் ஆண்டவருடைய வானக உணவை உட்கொண்டுகிற பொழுது நம்முடைய ஆன்மா பலப்படுகிறது. நாம் அவராய் மாறி போய் வருகிறோம். மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் வெளிக்கொணர்வதற்கும் நாம் அறிந்து கொள்வதற்கும் காரணமாக இருந்தவர் யூதா. ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியினால் தன் உயிரை இழக்கவும் துணிந்த, கடவுள் மீது கொண்டிருந்த பற்றுறுதியினால் மிக ஆழமாய் அழுத்தமாய் தீவிரமாய் இறைவனுடைய வார்த்தையை அறிவித்த சீமோன், இவர்கள் இருவருமே திருச்சபை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இவர்கள் கொடுத்த விசுவாசம், இவர்கள் விதைத்து சென்ற நம்பிக்கை இன்றைக்கு உலகெங்கும் பரவி நிற்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர்களை, திருத்தூதர்களை நினைத்து பார்த்து நினைவு பலி கொண்டாடி மகிழும் நாம் நம்முடைய அழைத்தலை நினைத்து பார்க்க நான் அழைப்பு கொடுத்தேன். ஆம், இல்லறமோ திரவரமோ இரண்டுமே இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட பணிதான். குடும்பத்தில் வாழ்கிற நாம், கணவனாய் மனைவியாய் தகப்பனாய் தாயாய் எத்தனையோ உறவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகளுக்கு ஏற்ற, அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை திடப்படுத்த இதோ அந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே
ஆண்டவரே, நிகரில்லாத அன்பு உம்மிடமிருந்தே வருகிறது. பாரபட்சமற்ற அன்பு உம்மிடமிருந்தே வருகிறது. பிரதிபலன் எதிர்பாராத அன்பு உம்மிடமிருந்தே வருகிறது. பாவம் போக்கும் பரிகார அன்பு உம்மிடமிருந்தே வருகிறது. அன்பின் ஊற்றாய் இருக்கிற நீர், எங்களுடைய அழைத்தலை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொண்டு அந்த அழைத்தலை நிலைத்து நிற்க ஆவியினுடைய வல்லமையை எங்கள் மீது அருள்மலையாய் பொழிகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை.
உங்க பிள்ளைகளே, கண்களை மூடி இந்த ஆண்டவருடைய அந்த அழைத்தலை நாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். சாமுவேலை போல் ஆண்டவரனை அழைக்கவில்லை, தாவிதை போல் ஆண்டவரனை அழைக்கவில்லையே, அன்னை மரியாவை போல் ஆண்டவரனை அழைக்கவில்லையே, திருத்துதர்களைப் போல் என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கவில்லையே, அவருடைய அழைப்பின் குரலை நான் அழைத்த நேரம் கேட்கவில்லையே என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. இந்த மண்ணில் பிறக்கிறதே ஒரு அழைப்பு தான். குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அழைப்பு தான். அந்த அழைத்தலின் போது நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதி தான் மென்பிக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய அழைத்தலை உறுதி செய்திருக்கிறார் என்று அவன் அன்பு சகோதரமே. அழைத்தல் வாழ்வு ஒரு அன்புமயமான ஒரு வாழ்க்கை. அழைத்தல் வாழ்வு ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை. அழைத்தல் வாழ்வு அர்ப்பணமான ஒரு வாழ்க்கை. எல்லோருக்கும் அர்ப்பணம் சொந்தமாகிறது. என்னையே நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு குருவானவர் ஆண்டவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து புனிதர்களுடைய பரிந்துரையோடு தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார். திருமண வாழ்க்கையில் வருகிறவர்கள், ஏதோ பொது குருத்துவத்தில் இருக்கிற நீங்களும் கூட ஆண்டவருக்கு முன்பாக அந்த சத்திய வாக்கு கொடுக்கிற பொழுது உங்களையே சரணாகதியாக கொடுத்து, ஆண்டவரே இந்த திருமண துணையை நீர் தரும் துணையாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த அழைத்தலை ஆழமாய் உணர்ந்து பெற்றுக் கொள்கிறார்கள். அழைத்தலை நிலைத்து நிற்க, அந்த அழைத்தலில் ஆண்டவருக்கு உண்மையாய் ஓடுவதற்கு எத்தனை தடைகள், எத்தனை சபலங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை நெருபாடுகள், எத்தனை இரட்டை மனநிலைகள், இவை எல்லாம் நம்மை சூழ்ந்து வரும். ஆனாலும் கூட உன்னை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. கொடுத்த அழைப்பையும் விடுத்த அருட்கொடைகளையும் நான் ஒருபோதும் திரும்பி பெற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அன்பு பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கை கசந்து போகிறது, என் கணவன் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மனைவி என்னை சரியாக புரிந்து கொள்வதில்லை, என் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில்லை என்று புரிதலற்ற தன்மையில் வாழுகிற பொழுது ஏன் இந்த புலம்பலுக்குரிய ஒரு அழைத்தலை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள் ஓடும். அவையெல்லாம் அழகை நமக்கு தருகிற சோதனைகள். புரிதலற்ற தன்மை என்பது அழகை நம்மை சோதிக்க அவை பயன்படுத்துகிற கருவிகள். திறந்த மனமும் ஆவியினுடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைத்தனமும் அன்பும் நமக்குள் ஊறி ஊற்றெடுத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த புரிதல்கள் எல்லாம், இந்த புரிதலற்ற தன்மைகள் எல்லாம் சிதைந்து சின்னபினமாய் போய்விடும். உரு தெரியாமல் ஆண்டவர் அழித்து விடுவார். ஆண்டவர் முன்னால் கொடுத்த அந்த வாக்குறுதி நினைத்து பாருங்கள். இன்பதுர்ம நேரங்களில் எல்லாம் எனக்கு இவர்தான் துணை என்று சொன்னோமே ஆண்டவரே, அந்த அழைத்தலை நான் மீண்டுமா இன்றைக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அந்த வாக்குறுதியை, சத்திய வாக்கை நான் இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்கிறேன். சீமோனுடைய விழாவை கொண்டாடுகிற நாளில், யூதாவுடைய அழைத்தலை உணர்ந்து பார்க்கிற இந்த நாளில் என்னுடைய அழைப்பை நான் ஆழமாய் சிந்தித்து பார்க்கிறேன். நான் கொடுத்த வாக்குறுதியில் ஒருபோதும் தவறாமல் உண்மையும் உத்தமும் உள்ள உமது ஊழியனாய் நான் தொடர்ந்து ஓட, என் குடும்ப பொறுப்புகளை என் தோள்களில் சுமந்து எந்ததொரு முக சாயலும் காட்டாமல் பாராமுகத்தவனாய் இல்லாமல் பரமனே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ இதோ அந்த சமூகத்திற்கு உடைய ஆசிரியையும் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் உடைய திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றிணைந்து உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். சீமோன் யூதா என்னும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்கு உரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி.
தருபவரே ஸ்தோத்திரம்.
அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.
மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார், இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மா